யோசுவா 1:1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கப்படுறத நம்ம கேட்கலாம். யோசுவா 1:1-3 வரைக்கும்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி விதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
ஆண்டவருடைய பராமரிப்புல இந்த அதிசயமான புத்தகம், பழையற்பாடுல இருக்கிற புத்தகத்தை நம்ம படிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. நம்ம போன வாரம் ஒரு விரிவான, ஒரு அதிசயமான ஒரு முகவரியா இந்த புக்குக்கு பார்த்தோம். எப்படி இந்த மனுஷனை, யோசுவாவை ஆண்டவர் அவருடைய ஆரம்பம், அவருடைய ட்ரைனிங் எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. யாத்ராமத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஆண்டவர் எப்படி அந்த மனுஷனை ட்ரெயின் பண்ணி, அவங்களுடைய மூதாதையர்கள் மூலமாகவும், அவர் எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர், எப்ராயிம் கோத்திரம் வந்து யோசேப்பின் மகன் இல்லைங்களா, அவர் தான் எப்ராயிம், யோசேப்புடைய ரத்தத்திலிருந்து வந்தவர் தான் ஜாஷுவா இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய தாத்தா வந்து அந்த கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த பென்டாடெக்னுவாங்க, அதாவது முதல் 5 புஸ்தகங்கள்ல எங்கெங்கெல்லாம் யோசுவா பேர் அடிபடுதோ அங்கெல்லாம் ஒரு பாடம். முதல்ல பாத்தீங்கன்னா யோசுவா முதல் வரும்போது அமலேக்கியர் அவர் இஸ்ரவேல தாக்க வரும்போது யோசுவாக்கு ஒரு பாடம் என்ன, அவருக்கு எவ்வளவுதான் போர் வீரனா இருந்தாலும், எவ்வளவுதான் பலம் இருந்தாலும், மோசே அங்க மலையிலிருந்து ஜபம் பண்ணி அவர் கை உயர்த்தலன்னா இவருடைய பலம் எல்லாம் ஒன்னும் இல்ல. நம்முடைய சொந்த பலத்தினால ஒண்ண முடியாது. ஜபத்தின் முக்கியத்துவம், ஜபத்தின் வல்லமையும் ஜோசுவாக்கு உணர்த்துற பாடமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, தாழ்மையை பத்தி அவருக்கு உணர்த்துற வர பகுதிகள்லாம் பார்த்தோம்னா, தாழ்மையை பத்தி, அவருக்கு பொறுமையை பத்தி ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். மோசே போறாரு 40 நாள் மலையில, யோசிச்சு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 40 நாள் மனுஷன் மலையில இருக்கிறார், கடவுளோடு இருக்கிறாரு, அவருக்காவது எக்ஸைட்டிங்கா அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் கற்பனைகள் எல்லாம் வருது. ஆனா கீழே நடுவுல யோசுவா உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பொறுமையா இருந்தா மோசே வர வரைக்கும் 40 நாள் கீழே இருந்த இஸ்ரவேல் ஜனங்க பொறுமையை இழந்தாச்சு, ஆரோன் பொறுமையை இழந்தாச்சு, விக்கிரகத்தை பண்ணி திருப்பி போலான்னு அந்த மனுஷன் அங்கேயே அசையாம அங்கேயே உட்கார்றாருன்னா, நமக்கெல்லாம் ஒரு 40 நிமிஷம் பொறுமை இருக்கிறது இல்லைங்களா. ஒரு 1/2 மணி நேரம் மழை வந்துருச்சுன்னா முடிஞ்சு இன்னைக்கு சபைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா 40 நாள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக காத்து, கட்டளைகளுக்காக காத்திருந்து அந்த பொறுமை, அது ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு டைமும் நானும் என்ன டெஸ்ட் பண்றேன், எவ்வளவு பொறுமை எனக்கு குறைவா இருக்கு, என் குறை ரொம்ப உணர்த்துறேன், அதனாலதான ஆத்திரம் வருது, அதனாலதானே கோபம் வருது, எங்க எனக்கு பொறுமை இருக்கு. இப்படி பொறுமையை நம்ம கத்துக்கணும். பொறுமையானது பூரண கிரியை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நமக்கு ரொம்ப பொறுமையை நம்ம கத்துக்கணும். அது அவர் பொறுமையை, அது மாத்திரம் இல்ல, 40 போய் இஸ்ரேல் கானான் தேசத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு ஆண்டவர் எத்தனை வருஷம் அப்புறம் திருப்பி கொடுக்கிறாரு, 40 வருஷம் அவர் காத்திருக்க வேண்டியது ஆயிடுச்சு. மனுஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் இருக்கலாம் அவருக்கு, அந்த டைம்ல தான் காணாம தேசம், அது அது வரைக்கும் 40 வருஷம் பாவம், அவர் கூட எல்லாரும் செத்து போயிட்டாங்க, இவர் ஒண்டி இவரும் காலையவோ சுத்திக்கிட்டு 40 வருஷம் காணாம தேசத்துக்காக காத்திருந்த பொறுமை, அது பாத்தீங்களா பெரிய அது பாடம். இப்போ இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது பாருங்க, அதிசயமான புக், இது ஆரம்பிக்கும் போது மோசேவுடைய மரணத்தை பத்தி இந்த புக் ஆரம்பிக்குது. மோசே மரித்து போனான், எங்க போய் மரித்து போனார் யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் இருந்த தங்களோடு இருந்த மோசே தங்களை வாங்க ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கூட்டு போறார், பாலும் தேனை ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறாருன்னு எகிப்துல இருந்து அவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, எகிப்துல இருந்து அவங்களை விடுதலை செய்து கடலை பிரிச்சு, அவருடைய ஜபத்தினாலதான் கடல் பிரிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லாம எவ்வளவு அதிசயங்களை செய்து அந்த ஜனங்களுக்கு ஒரு மத்தியஸ்தரா இருந்து ஆண்டவர் அவங்களை அழிக்க பார்க்கும் போதெல்லாம் நடுவுல நின்னது என்ன அழியும் அப்படின்னு மோசே தான் நின்று அந்த ஜனங்களை காப்பாத்தினார். இது வரைக்கும் காப்பாத்தி வந்த மோசே எப்போ அவங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவையோ அந்த டைம்ல அவர் மண்டையை போட்டார், என்னாச்சு இறந்து போயிட்டார். கானான் தேசம் பார்டர்ல வந்து நிக்கிறாங்க, பார்த்தா அவர் செத்து போயிட்டார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு பயங்கர நடுக்கம் பயம் இருக்கலாம். அந்த டைம்ல செத்துட்டாரே, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போர் அனுபவம் இல்ல, அவங்களுக்குள்ள யோசுவா தலைவன் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் மோசே மாதிரி வர முடியுமா? என்னென்ன பண்ணாரு? கல்லு சாப்பாடு இல்லைன்னு கதை கதைனா வானத்திலேருந்து மண்ணா வர வைப்பாரு, தண்ணி இல்லைன்னா பாறைகிட்ட பேசி தண்ணியை வர வைப்பாரு. மேஜிக் அவர் பண்ண, இப்ப அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? இவங்களுக்கு போர் அனுபவம் இல்ல, என்ன வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க? வனாந்திரத்துல ஓடிக்கிட்டு இருக்கவங்க என்ன மெட்டல் இருந்திருக்கும்? போர் வெப்பன்ஸ் இருந்திருக்காது. அதுவும் தங்களுக்கு விரோதமா பல தேசங்களுக்கு விரோதமா போக போறாங்க. என்ன இருக்க வேண்டிய டைம்ல மோசே இல்லாம போயிட்டாருன்ற ஒரு விசுவாச சோதனை மரணம் அவரை எடுத்துக்கிட்டுச்சு. பாத்தீங்கன்னா உபாகமோ 34:10 படிங்களா, அதுல பாருங்க அவங்களுடைய துக்கம் தெரிகிறது.
மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்ததால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்க தரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளக்கும்.
அது மோசே மரித்து போனார். அதுக்கப்புறம் அவங்க வந்து 40 அவருக்காக 30 அவருக்காக அழுதாங்கன்னு அந்த வசனத்தில் வருது. அதுல இந்த வசனத்துல வருதுன்னு பார்க்க முடியுமா? அடுத்த வசனம் நினைக்கிறேன்.
இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமமான வெளிகளிலே மோசேக்காக 30 அழுது கொண்டிருந்தார்கள்.
பாருங்களேன் எத்தனை நாள் அழுதாங்க மோசேக்காக? 30. ஏன்னா கர்த்தர் மோசே மாதிரி கர்த்தர்கிட்ட முகமுகமா பேசி மோசே மாதிரி செஞ்ச ஊழியக்காரன் மகத்தான மேன் ஆஃப் காடு இன்னுமே கிடைக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் அழுது புலம்பினார்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இங்க அப்படி ஒரு சோதனையான நேரத்தில் இருக்கும்போது கர்த்தர் யோசுவாவோடு பேசுறார், யோசுவாவோடு பேசுறார். பாருங்களேன் அதனாலதான் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் இறையாண்மை உள்ள தேவன். எவ்வளவுதான் மனிதர்கள், எவ்வளவுதான் வரமுள்ள மனிதர்கள் தலைவர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பாஸ்டர்ஸோ பெரிய ஊழியக்காரங்க அவங்களுக்கு நல்ல தாளந்து நல்ல வரம் நல்ல ஞானம் இருந்தாலும், அவங்க போனாலும் கடவுளுடைய கிரியை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் போகும். அது நிக்காது. ஒருத்தர் இல்ல, ஒருவேளை அவரு என்ன ஒருத்தர் செத்தா இன்னொரு பாஸ்டர் கொடுப்பாரா? ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரை எழுப்புவாரா? அவரு ஒருவேளை செஞ்சாலும் செய்யலாம், ஒருவேளை என்ன செய்யலாம், அந்த ஆண்டவர் அங்க செய்ய வேண்டிய கிரியைய அவர் முடிச்சிட்டது. அவர் முடிச்சிட்டதுனாலதான் அந்த மனுஷன் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாரே தவிர ஆண்டவருடைய வேலையை குறையா வச்சு போவே போக முடியாது. பாருங்க ஒரு மோசே போனார்னா இன்னொருத்தர் ஆண்டவர் எழுப்புறார். ஒருவேளை சில சூழ்நிலைகள்ல என்ன ஆகலாம், அந்த ஒரு பாஸ்டர் இறந்து போயிடுறார், அது சபைக்கு பாஸ்டர் இல்லாமல் போயிடலாம். அது ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம் அந்த சர்ச்சுக்கு. ஆண்டவர் அவங்களுடைய கிரியையை முடிச்சுட்டாருங்க, அது ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவருடைய வேலை ஒண்டி நிக்கவே நிக்காது, அவர் வேலை தொடர்ந்து போவோம். மனிதர்கள் உயிரோடு இருந்தா இறந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு கருவியில அவர் சார்ந்து இல்லை என்பதை நம்ம பாக்குறோம். மோசே லாஸ் பண்ணாங்க, ஒரு நல்ல பாஸ்டர் லூஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மனசெல்லாம் உடைஞ்சு போய் இன்னுமே அவர் மாதிரி யாரு இருக்க முடியும் அப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு போன நேரத்துல ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷனை நம்பி அவர் இல்லை. மோசே இறந்து போனாலும் அவர் ஒரு ஜோஷுவாவை எழுப்பி கொண்டு வரார். ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த பாடம் இங்க என்ன, ஆண்டவர் வந்து யோசுவா கிட்ட என்ன பேசுறாரு? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு வருஷங்களுக்கு முன்பதாக ஆபிராம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படி இங்க அவர் பேசுறத பார்க்கலாம். என்ன, அந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்கும், அதுக்கு அவங்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். எப்படி ஆபிராமுக்கு சொல்லி கூட்டு வந்தார், உன் தேசத்தாரையும் வீட்டாரையும் எல்லாத்தையும் நீ விட்டு நான் உனக்கு கொடுக்கும் தேசத்துக்கு வெளியே வா. அந்த உடன்படிக்கை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அந்த கட்டளையை இங்க நிறைவேற்றுறதுக்கு இயேசுவாவை அழைக்கிறார். ஆபிராம் எப்படி அந்த விசுவாசத்தோடு அந்த கானான் தேசத்தை அவங்களுடைய ஊரை விட்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த ஜனங்களும் விட்டு வரணும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, மோசே இறந்துட்டார். இப்போ மோசே மேல இருந்த பொறுப்பு பாரம் எல்லாம் யார் தோல் மேல வந்திருக்கு? யோசுவா தோல் மேல வந்திருக்கு. 40 இஸ்ரவேல் ஜனங்களும் சரி யோசுவாவும் சரி மோசேவை நம்பி இருந்தாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் அவரு தான் நம்பி இருந்தாங்க. நான் இப்ப எல்லாமே அவங்க மேல வந்து யோசுவா மேல வந்துருச்சு. யோசுவா யோசிச்சு பாருங்க, அவருக்கு இந்த ஜனங்களை பத்தி நல்லா தெரியும். இல்லைங்களா, எவ்வளோ உண்மை உள்ளவர்கள், எவ்வளோ நியாயமானவர்கள். எத்தனை தடவை மோசேவையே கல்லெறிஞ்சி சாகடிக்கலாம், துணிஞ்சா தலைவர்களே சாகடிச்சிட்டு எகிப்துக்கு ஓடலான்னு ரெடியா இருக்கிறவங்க, எவ்வளோ முறுமுறுக்கிறவங்க அப்படின்னு தெரியும். அவருக்கு ஒரு பயம் கூட இருந்திருக்கும் இந்த ஜனங்க. அந்த ஜனங்க மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, யோசுவாவுக்கு இருக்கக்கூடிய வேலை வந்து ரொம்ப ஒரு மானுமெண்டல் ஜாப், ரொம்ப பிரம்மாண்டமான வேலை. இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் அப்பேற்பட்ட வேலை இருந்திருக்க முடியாது. ஏன், முதலாவது எடுத்தோம்னா யோசுவாக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன, ஒரு மிலிட்டரி கேம்ப், ஒரு மிலிட்டரி ஆர்மியை ரெடி பண்ணி, அந்த கேம்பெயினை ரெடி பண்ணி போய் அந்த லேண்டை, அந்த பூமியை அவர் போர் செய்யணும். பெரிய மிலிட்டரி ஆர்மியை எழுப்பணும், அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது 30 விட அதிகமான ராஜாக்கள், எம்பையர்ஸ், அவங்களுக்கு விரோதமா போர் செய்ய போகணும், ஒரு மிலிட்டரி கேம்பெயினை ஏற்படுத்தி. முதலாவது அது. ரெண்டாவது என்ன, அங்க இருக்கிற அந்த லேண்டை பங்கிட்டு அவர்களுக்கெல்லாம் கோத்திரம் கோத்திரமா அந்த லேண்டை கொடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இருக்கு. மூணாவதாக ரொம்ப முக்கியம் தான், இந்த ஜனங்க அந்த லேண்டை வாங்கிட்டு அந்த லேண்ட்ல வாழ்ந்து தொடர்ந்து இருக்கணும்னு ஆண்டவர் பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. என்ன, முதல்ல ஒரே வார்த்தையில சொல்ல போனோம்னா, யெகோவாவுடைய கட்டளைய தங்களுடைய முழு மனதோடு நேசித்து அவரை சேவை செய்யணும். ஆவிக்குரிய விதத்தில் அவங்களை அங்க போய் ஸ்தாபிக்கணும். அது ரொம்ப ஈஸியா, எல்லாத்த விட பாரம் தான் இல்லைங்களா. முதல்ல இதுனா கொஞ்சம் போர் திறமைகள் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு செய்ய முடியும். இன்னொன்னு ரியல் எஸ்டேட் அறிவு கொஞ்சம் இருந்து, அந்த ட்ரிக்னோமெட்ரி எல்லாம் தெரிஞ்சுன்னா எப்படி மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கரெக்டா அளந்து கொடுக்க முடியும். ஆனா மூணாவது, இந்த ஜனங்களை, மாறுபாடு உள்ள ஜனங்களை, அவங்கள ஆவிக்குரிய விதத்தில் அவங்கள போய் ஸ்தாபிக்கணும், தொடர்ந்து அவங்க இருக்கும்படி செய்யணும்னா பெரிய பாரம் இருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்தாபித்து அந்த ஜனங்க ஒரு ஒளியாக மாறி எல்லா புறம ஜாதிகளுக்கும் ஒரு ஒளியாக, இஸ்ரவேல் ஜனங்களாக அவங்க வளர்ந்து வந்து அவங்க மூலமா மேசியா வந்து உலகத்துக்கெல்லாம் ரட்சிப்பு வரணும். அந்த தேசத்தின் மூலமா தான் இயேசு அங்கதான், இயேசு அங்கதான் பிறக்க போறார், உலக ரட்சகர் அங்கதான் பிறக்க போறார். எவ்வளவு பெரிய வேலை அவருக்கு இருக்கும், எவ்வளவு பாரம் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு பெரிய, எந்த ஹீரோக்கும் இவ்வளவு பெரிய வேலை இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய வேலை, பல போர்கள் அவர் செய்யணும். அது மாத்திரம் இல்ல, அந்த லேண்டை போய் பிரிச்சு கொடுக்கணும், அது ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். ஹெர்குலியன்னா ஹெர்குலியன் பெரிய வேலையா கிரேக்கு கலாச்சாரத்துல செஞ்ச, அதை விட பெருசு தான் இது. யோசுவான்னும் போது சாதாரண இல்ல, பெரிய பாரம், பெரிய வேலை அந்த மனுஷனுக்கு இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் அது அந்த வேலைக்கு ஆண்டவர் அவரை அழைக்கிறத பாக்குறோம். ரொம்ப பெரிய பாரம், யோசிச்சு பாருங்களேன். என்ன, ஒரு மார்ச்சிங் ஆர்டர்ஸ் அப்படின்லாம், ஒரு கட்டளை இங்கிலீஷ்ல, தமிழ்ல நமக்கு புதிய ஏற்பாடுல என்ன வருது, கிரேட் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயேசு வந்து அந்த சீஷர்கள் கொடுத்த கட்டளை. தமிழ்ல என்ன கிரேட் கமிஷனுக்கு ஏதாவது வார்த்தை இருக்குங்களா? கிரேட் கமிஷன்னா ஆண்டவர் வந்து, நீங்கள் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, பூமி எங்கும் போய் நீங்கள் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, பிதா குமார் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் நான் கற்பித்த யாவையும் கத்துக் கொடுக்கணும். கிரேட் கமிஷன், இன்னைக்கு கூட அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அவர் 2.5 வருஷத்துக்கு கொடுத்த கட்டளை. அந்த மாதிரி பல ஏற்பாடுல ஒரு கிரேட் கமிஷன் இது. பல ஏற்பாடுல யோசுவாவுக்கு அவர் கொடுக்கிறார் ஒரு கிரேட் கமிஷன், பெரிய வேலையை கொடுக்கிறார். தேவனுடைய ஜனங்கள், அவர் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஆர்டர் இது பாருங்களேன். அந்த கட்டளைகளை நிறைவேற்றி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிச்சு அவங்க அவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த கட்டளையை கொடுக்கிறார். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் 3 கட்டளையை யோசுவா கொடுக்கிறார், 3 கமாண்ட்ஸ். அந்த 3 கட்டளைகளையும் ஒரு கட்டளைகளை நிறைவேற்றினா மிக அதிசயமான வாக்கு தத்தங்களை அதோடு சேர்த்து கொடுக்கிற. ஒரு கட்டளைக்கும் பயங்கரமான வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ். நீ இதை செஞ்சினா இந்த ஆசீர்வாதங்கள், கண்டிஷனல் கமாண்ட்ஸ் என்னுவாங்க. இந்த கட்டளையை நீ நிறைவேற்றினா உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அந்த 3 கட்டளை? 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது என்ன சொல்றாரு படிங்க, 2வது வசனம்.
இந்த ராசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்.
இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற தேசத்துக்கு போங்கள். யோர்தானை கடக்கிற ஒரு கட்டளை. இல்லைங்களா? அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட், யோர்தானை கடந்து. ரெண்டாவது கட்டளை எங்க வருது? ஆறாவது வசனத்தில் வருது பாருங்களேன். பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் அதுக்குன்னு ஒரு ப்ராமிசஸ கொடுக்கிறார். அது ரெண்டாவது கட்டளை. மூணாவது கட்டளை பத்தாவது ஏழாவது வசனத்துல வருது பாக்கலாம்.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும்
செய்ய நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் செய்ய கவனமாயிரு அப்படின்ற மூணு கட்டளைகள் பாருங்களேன். இந்த வசனங்கள் அப்படித்தான் நம்ம பிரிக்க பார்க்கலாம். த்ரீ கமாண்ட்ஸ், எந்திரிச்சு யோர்தானை கடந்து போ, ரெண்டாவது நீ திடமனதாயிரு, மூணாவது என் தாசனாகிய மோசே கொடுத்த எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்படி. இந்த ஒவ்வொரு கட்டளை கோட்லையும் ஒரு பெரிய ப்ராமிசஸ், என்ன பெரிய பாடங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்ளிகபிளா இருக்கக்கூடிய பல பிரின்சிபல்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் நம்ம படிச்சுக்கலாம். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய பல பிரின்சிபல்ஸ் இதில் படிச்சுக்கலாம். முதலாவது கட்டளையை நம்ம பார்ப்போம். முதலாவது கட்டளை என்ன? அரைஸ் அண்ட் கிராஸ் த ஜோர்டன், எந்திரிச்சு யோர்தானை கடந்து செல். எந்திரிச்சு யோர்தானை கடந்து செல் அதான் பார்க்கிறோம். யோர்தானை கடந்து செல், அந்த ஒரு கட்டளையே தலையெல்லாம் சுத்துற கட்டளை, ரொம்ப பயங்கரமான கட்டளை. ஏன் அப்படின்னா, 3:15 பார்த்தோம்னா யோர்தான் அந்த டைம்ல வந்து ஒரு பிரளயம் வர ஒரு டைம். பிரளயம்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? பிரளயம்னா என்ன சொல்றது? ஃப்ளட், வெள்ளம் இல்லைங்களா? அந்த டைம்ல ஒரு ஃப்ளட் மாதிரி வர ஒரு நேரம், இந்த உத்தரகண்ட்ல எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளட்டிங் டைம். அந்த மாதிரி யோர்தான் ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு. 3:15 படிங்களா,
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்
ரொம்ப ஆழமான நதி. நீங்க பாத்தீங்கன்னா அது கோர் என்ற ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சு அது வந்து பயங்கரமா ஃபால்ஸ்ல இருந்து விழுந்து வர ஒரு நதி. அது வந்து எல்லா அந்த பள்ளத்தாக்கிலையும் அந்த பலஸ்தீனா பள்ளத்தாக்கிலையும் உருண்டு ஓடுற ஒரு பெரிய நதி. அந்த நதி ஒரு ஃப்ளட்டா பிரளயமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒக்னேக்கல்ல வர நதி மாதிரி, நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது ரொம்ப சின்னது இல்லைங்களா? ஒக்னேக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதை விட ஒரு பத்து, அது தண்ணி வரும் பாருங்களா ஃபோர்ஸ்ல, அதை விட ஒரு 10 மடங்கு இருக்கலாம், அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வரும். இன்னைக்கு இருக்கிற மிலிட்டரி டெக்னாலஜி அதெல்லாம் வச்சு ஒரு ஏரோப்ளேன் இருந்தா தாண்டி போலாமே தவிர, ஒரு பெரிய ஆர்மியை கூட்டு போனோம்னா அவங்க டெக்னாலஜி எல்லாம் வச்சு அது கடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யோசுவாவுக்கு அப்படி ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு பாருங்களேன். கடவுள் அந்த செய்ய நிலை சொல்றாரு, ஒரு என்ன சொல்லலாம், மனுஷீகமா முடியாத ஒரு காரியம். எப்படி ஆண்டவரே கடக்க முடியும்? யோர்தானை கிராஸ் த ஜோர்டன், கஷ்டமான யோர்தானை அவர் கடக்க சொல்றாரு. அது கஷ்டமா மாத்திரம் இல்ல, அது கடந்து போனோம்னா அந்த பக்கத்துல இருக்கிற ராஜாங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கோட்டை மாதிரி யோர்தான். இந்த நேரத்துல இந்த டைம்ல வந்து எந்த ராஜாவும் எந்த ஆர்மியும் அதை கடந்து வரமாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சேஃபா அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி ஒரு யோர்தான் நதி வந்து அவங்களை பாதுகாக்குது, அதை போய் கடந்து யாருனாலையும் வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அந்த ராஜாங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இவரை கடந்து வர சொல்றாரு. இவருக்காண்டி அதை கடந்து போறது மாத்திரம் இல்ல, போனா அந்த பக்கம் யார் நிற்பாங்க? ஆணைக்குடைய பிள்ளைகள், ராட்சசங்க மாதிரி ஆர்மிஸ் நிக்கும். யோசிச்சு பாருங்களேன், தேசங்கள் காணான் தேசம், மெசேஜ் அவங்களுக்கு போயிடும் இவங்க கடந்து வந்துட்டாங்கன்னு. வந்த உடனே கூட்டம் கூட்டமா அந்த கடல் மணல் இல்லைங்களா, கடல் மணல் அத்தனையா வரும் பாருங்க ஆர்மிஸ், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, கோடி கோடியா வரும். அப்படியே அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் மூவில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க, யானைங்க எப்படி இருக்கும், பெரிய பெரிய ராட்சசங்க. நாங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா, நாங்க அவங்க முன்னாடி எப்படி இருந்தோம், நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். உண்மைதான் அது, ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம், பெரிய பெரிய தீனிய சாப்பிடுவாங்க, பயங்கரமா இருப்பாங்க. அவங்க நிப்பாங்க, பயங்கர ஆர்மியோடு நிப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டமா யோர்தான் கடந்து போய் பார்த்தா பெரிய ராஜ்யம் நிக்கும். அவங்க போர் செஞ்சு துண்டு துண்டு ஆக்கிடுவாங்க இல்லைங்களா, கடிச்சு விழுங்கிடுவாங்க இந்த ஜனங்களை, நின்னுப்பாங்க கூட்டம் கூட்டமா வந்து நிப்பாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அங்க போய் அவங்கள எல்லாரையும் போய் போர் செய்யணும்னா யோசுவாவுக்கு எவ்வளவு வயசு அவருக்கு 80 இயர்ஸ், அவருக்கு ஆயுசு பத்தாது, அவருக்கு கொடுக்கிற வேலைக்கு அவருக்கு நிச்சயமாவே ஆயுசு பத்தாது, அவருக்கு ஆயுசு பத்தாது. ஏன்னா இது வெறும் யோசுவாவுக்கு வேண்டி சொன்ன காரியம் இல்ல, யோசுவா கடந்து அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், ஏன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதை எல்லாரும் நிறைவேற்றணும், இன்னும் வரப்போற தலைவர்கள். யோசுவாவுடைய ஆயுசுலயே பத்தாது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அவருக்கு 24 மணி நேரம் பத்தாது, அவருக்கு இருக்கக்கூடிய வருஷங்கள் வருஷத்துல 365 நாள் பத்தாது, ஒரு நாள் அவருக்கு ஞாபகம் இருக்கலாம். போர் செஞ்சுட்டு இருக்காரு மனுஷன், டைம் பத்தல. என்ன சொல்றாரு, சூரியனே நில்லுன்னு அதுக்கு ஒரு ஒரு கமாண்ட் கொடுத்து டைம் பத்தாம சூரியனை நிறுத்தி போர் செஞ்சு முடிச்சாருன்னு பாக்குறோம். ஏன் யோசுவா அப்படி தன்னுடைய ஒரு ரொம்ப இன்டென்ஸ் போருக்குள்ள அவர் போறார். இன்னமே அவர் செய்யற போர்லாம் நைட் எல்லாம் துணியை கூட கட்டுறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாரியர்ஸ் வந்து ஒரு ஒரு ஊரா போவாங்க, அங்க போகும்போது என்ன அவங்க துணியா கூட கழட்டுறதுக்கு டைம் இருக்காது, எந்த டைம்ல என்ன நடக்கும் தெரியல, 24 hours வார்ல இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய ஆயுசெல்லாம் இன்னுமே எதுலதான் போவோம், போர்ல தான் போவோம். வார் எப்பப்பார் பெரிய வார். அது மாத்திரம் இல்லாம மத்த போர்களை விட இது வித்தியாசம். எப்படின்னா மற்றவங்க எல்லாம் அவங்க குடும்பம் கிடும்பம் எல்லாம் ஒரு ஊர்ல விட்டுட்டு வெறும் போர் செய்யறவங்க மற்ற ஊருக்கு போய் கேம்பெயின் போர் செய்வாங்க. ஆனா இவர் போற கூட்டம் எப்படி, குடும்பம், தாத்தா, பாட்டி, பிள்ளைங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கூட கூட்டு போகணும். இவர் போய் போர் செய்யறதா, இங்க இவங்கள கவனிக்கிறதா, யோசிச்சு பாருங்களேன் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா. அதெல்லாம் ஷோல்டர்ல உட்கார்ந்து அந்த மனுஷன் உட்கார்றாரு. இன்னமே இப்போ இவங்களுக்கு சாப்பாடு டொமஸ்டிக் எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும், அது மாத்திரம் இல்லாம இந்த மிலிட்டரி ப்ரெஷர்ஸ் என்ன, எவ்வளவு வார் வருவானுங்க, என்ன வருவாங்க. மிலிட்டரி ப்ரெஷர்ஸ் மாத்திரம் இல்ல, டொமஸ்டிக் ப்ரெஷர்ஸ்னா இவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, அதுவும் இதுவும் எல்லாம் கறி வேணும்னு வாங்க, திடீர்னு ஃபிஷ் வேணும்னு வாங்க, அதெல்லாம் எங்க போய் இவர் பண்றது, அது வேற கவனிக்கணும். அது மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய ப்ரெஷர்ஸ் இல்லையா, இதுங்க எங்க போய் திருடிட்டு இப்ப திருடி ஏதோ பண்ண போறாங்க, இது போய் பண்ணி பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் வேற, ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர்ஸ் வேற. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த பிரசிடென்ட்டுக்கோ, எந்த இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டுக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கூட அவ்வளவு பிரஷர் இருந்திருக்காதுங்க. அந்த மனுஷன் எப்படிங்க தூங்கி இருப்பார் யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம எல்லாம் ஒரு சொல்லிட்டு இருந்தாம ஒரு 1500 square feet லேண்ட வாங்கறதுக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேன், பெருசா ஏதோ செய்ய போறோம் சாதிக்க போறோம்னு 1500 square feet இந்த மனுஷன் யோசிச்சு பாருங்க. தேசங்களுக்கு விரோதமா போர் செய்யணும், கோடானி கோடி ஜனங்களை தன்மேல் சுமந்துகிட்டு போகணும், போர் செய்யணும், ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் எவ்வளவு, மனுஷன் தூக்கமே வந்திருக்காது. எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளால யோசிக்க முடியுதுங்களா. ஒரு சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும், தன்னை சுத்தி இருக்கும் எப்ப பார் அந்த பிரஷர்ஸ். அப்படி அப்படி அந்த மனுஷன் இந்த சூழ்நிலையில் இருக்கிறத பாக்குறோம். சில டைம்ல தான் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா சில டைம்ல நைட்ல உளருவாங்க தெரியுங்களா. என்னன்னு ஒரு பாஸ்டர் தான் கட்டில் கீழே உளுந்துட்டாராம், உளுந்துட்டு அவர் பாட்டிக்க பேசிக்கிட்டு இருக்காராம், என்னன்னு பேசிட்டு இருக்கா, என்னான்னு வைஃப் கேக்குதா, என்ன ஆச்சு தூக்கத்துல பேரு, நான் கையில பெரிய முத்துக்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் செஞ்சேன்னா அது கீழே உடுந்துரும் பேசாம இரு அப்படின்னாராம். அவரு ஏதோ சபையை நினைச்சுக்கிட்டு ஏதோ நினைச்சிட்டு அப்படி உள அந்த மாதிரி உளறதெல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த ப்ரெஷர்ஸ் தூக்கம் எப்படி வர முடியும், அதான் பெரிய இதோடு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அவருக்கு ஒரு கட்டளை, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரொம்ப கஷ்டமான ஸ்டெப், கொஞ்சம் ஈஸியாவது சொல்லக்கூடாது, கிராஸ் த ஜோர்டன் ரிவர், அதான் கமாண்ட், கிராஸ் த ஜோர்டன் ரிவர். நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஆண்டவர் முதல் ஸ்டெப்பு எடுக்கிறது தான் கஷ்டம் இல்லைங்களா. எந்த ஆவிக்குரிய விஷயத்திலயும் நம்ம எடுக்கிற முதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எடுத்தோம்னா மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா போயிடும். எல்லா விஷயத்திலும் யோசிச்சு பாருங்களேன், முதல் ஸ்டெப் முதல்ல முடிவெடுத்து நீ செய்ய ஆரம்பி, மத்தது கொஞ்சம் சுலபமா முடியும் இல்லைங்களா. முதல் ஸ்டெப் தான் கஷ்டம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், அப்படிதான் இவருக்கு முதல் ஸ்டெப். ஏன்னா இந்த இவர் போய் பாருங்களேன் என்ன கொடுக்கணும்ன்றாரு, 2வது வசனத்தில் படிங்க தொடர்ந்து. 1:2 யோசுவா,
என் தாசனாகிய மோசே மறைத்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்.
சரி தொடர்ந்து படிங்க.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபேனமும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும்.
உங்கள் எல்லைய பத்தி அவர் சொல்றாரு பாருங்களேன். நம்மளுக்கெல்லாம் அந்த இது ஒரு மேப் இருந்தா போட்டு காட்டலாம். அவருடைய எல்லை வந்து லெபனான்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எப்ராத் நதி வரைக்கும் ஈஜிப்ட் பார்டர் வரைக்கும் சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இஸ்ரேல் ஜனங்க தங்களுடைய ஆயுசு வரைக்கும் அந்த முழு ஆண்டவர் கொடுத்த தேசத்தையும் அவங்க கான்கர் பண்ணல. அவங்க பிடிச்சதெல்லாம் ஒரு சின்ன காணான் இடமே தவிர ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா விசாலம். ஒரு பார்டர்ல எப்ராத் நதி எங்க ஏதேன் தோட்ட காலத்துல இருந்து இருந்த பார்டர்ல இருந்து எடுத்து ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டர் ரொம்ப பெரிய இடத்த அவருக்கு குறிச்சு கொடுக்கிறார். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் ரொம்ப விசாலமான பார்டர், ரொம்ப விசாலமான பார்டர். அவங்க பிடிச்சதே ஒரு சின்ன குறுகியான இடம் தான் பலஸ்தீனா காணான் தேசம். அதை விட்டு இவரு கொடுக்கிற பூமி பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளால நினைக்க முடியாத ஒரு பார்டரை அவர் அவங்களுக்கு சொல்றாரு பாருங்களேன். அவங்க அது அதுல ரொம்ப அந்த பார்டரை கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கானான் தேசம் விட்டு கொஞ்சம் அத எல்லைய தாண்டினது வந்து தாவீதின் காலத்துல தான், தாவீது சாலமன் காலத்துல தான் கொஞ்சம் அதிகமா பிடிச்சாங்க. ஆனா இவங்க பிடிச்சது யோசுவா பிடிச்சது ஒரு சின்ன இடம் தான் சொல்லலாம் நம்ம பார்த்தோம்னா இந்த வசனத்துக்கு. ஆனா இந்த கட்டளை வந்து அவங்களுக்கு முழு தேசமா கொடுக்கிறார் இல்லைங்களா, ஃபுல்ல உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த கட்டளையை நீங்கள் யோர்தான் நதியை கடந்து வந்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க வேண்டியது. அந்த நதியை கடந்து வந்துட்டு உங்க காலை நீங்க எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் பாருங்களேன். யோர்தான் நதி கடந்துட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருந்தா ஒன்றும் கிடைக்காது. எங்கெங்கெல்லாம் நீங்க போய் மெரிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க வேண்டியது அரைஸ் அண்ட் கிராஸ் த ஜோர்டன் அதான் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் தொடர்ந்து ப்ராமிசஸ் கொடுக்கிறாரு பாருங்களேன். அஞ்சாவது வசனம்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோட இருந்தது போல
பாருங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உமக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன ஒரு அஷூரன்ஸ், என்ன ஒரு தைரியம். எவ்வளவு ராஜாக்கள் அங்க இருந்தாலும் எவ்வளவு பெரிய சேனை அங்க இருந்தாலும் அவன் ஒருத்தனாவது இருக்கட்டும் அவங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்தாவது இருக்கட்டும் உனக்கு விரோதமா அவங்க ஜெயிக்க முடியாது பாருங்களேன். எந்த ராஜாக்கு இப்படி ஒரு வாக்கு தத்துவம் கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் ப்ராமிசஸ். இந்த ஜனங்க போய் அதை அடைஞ்சதுக்கு கையில ஒன்னும் இல்லத்தான், ஒன்னும் இல்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க. நோமேட்ஸ் வனாந்தத்துல சுத்திட்டு இருக்க பரதேசிங்க மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த வாக்கு தத்தங்களை நம்புனதுனாலதான் நம்புறதுலதான் அவங்க போய் சுதந்திரிக்க போறாங்க பாருங்களேன். அதைத்தான் அதுல தான் சுதந்திரிக்க போறாங்க. எந்த மிலிட்டரி கமாண்டருக்கும் இப்படி ஒரு ப்ராமிசஸ் சரித்திரத்திலேயே யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க பாருங்களேன். பெரிய பெரிய கமாண்டர்ஸ் இந்த உலகத்துல இருந்தாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் எவ்வளவு அவரு போர் செஞ்சாரு, உலகத்தையே வென்றார், எவ்வளவு தோத்தம் போனார். ஆனா யோசுவாவுக்கு அந்த தோல்வியே இல்லைன்றார். எவரும் நிக்க முடியாது உனக்கு முன்புதான். சில டைம்ல வார்ல டிரா ஆயிடும், நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல, உன் கூட முன்னோரு என் கூட முன்னோரு சேர்த்து அங்க புட்டுரு அப்படின்ற மாதிரி அது கூட இல்ல. உனக்கு நீ தான் வெல்லுவ. எங்க போனா நெப்போலியனுக்கோ சரி அலெக்சாண்டருக்கோ சரி யாருக்குமே இப்படி ஒரு வெற்றி இல்லை பாருங்களேன். யாருமே உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. மோசேவோடு நான் இருந்தது போல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே என்னென்ன செஞ்சாரு? சூப்பர் பவர் எகிப்துக்கு முன்பதாகவே அவங்களை ஒன்னும் இல்லாம தவிடுபிடி செஞ்சுட்டார். செஞ்சு இயற்கையில என்னென்னலாம் கூப்பிடுறாரோ அது வரும் பாருங்களேன். கடலை பிரிச்சாரு அந்த மோசே. அப்ப இருந்தது வந்து மோசையோட பெரிய சாதனை செஞ்சவங்க வேற யாருமே இல்லை. அந்த மோசே த பவர்ஸ் ஆஃப் மோசஸ் நான் உனக்கு கொடுக்கறேன் பாருங்களா. அதை விட என்ன தைரியம் இருக்க முடியும்? மோசே இல்லன்னு நீ ஏன் கவலைப்படுற? மோசேக்கு இருந்த பவர்களை நான் உனக்கு கொடுக்கறேன். எவ்வளவு அஷூரன்ஸ் பாருங்களேன். அந்த மனுஷனுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு வேதனைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பித்தாங்க அவர் செய்ய சாதிக்க முடிஞ்சிச்சு பாருங்களேன். ஒருவனும் உனக்கு முன்பதாக நிக்க முடியாது. ஆகவே சரி, இது நம்ம ஒரு இந்த முதலாவது கட்டளைய பாக்குறோம். நீ வந்து யோர்தானை கடந்து நான் உனக்கு கொடுக்கிற தேசத்தை நீ போய் சுதந்திரிக்கணும். சில காரியங்கள் நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒரு இது அதுக்காக அங்கே சொல்லப்படாமல் இருந்தாலும் புதிய ஏற்பாடு எடுத்து பார்த்தோம்னா இது நமக்கு ரொம்ப பொருந்தும். ரொம்ப பொருந்தும். பரிசுத்தாவி இந்த கட்டளைய நம்ம ஆத்மாக்கும் சொல்லணும், ரைஸ் அண்ட் கிராஸ் த ஜோர்டன். நம்மளும் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, இது சோதனை அது சோதனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நம்ம வாழ்க்கையில முன்னேறாம நம்ம உட்கார்ந்துருக்கலாம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம நம்ம உட்கார்ந்துருக்கலாம், அப்படி நம்ம இருக்கலாம். நம்ம வந்து வேதம் என்ன சொல்லுது, வேதத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த தேசத்தை கிஃப்டா கொடுத்திருந்தாலும் இவங்க போய் அதை கிளைம் பண்ணிக்கணும், அதுக்காக அவங்க போர் செஞ்சு அதை வெல்லணும், ஆண்டவருக்கு உதவி செய்யறன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க இங்கேயே உட்காந்துகிட்டு இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது, நம்ம முதல்ல ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்டு அதோடு நம்ம கதை நமக்கு பெரிய ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம உட்காந்துடுற ஒரு வாழ்க்கையா நமக்கு ஆயிடும். ஆனா ரட்சிக்கப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை கடந்து எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கு என்பதை நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரட்சிக்கப்படுறது தான். பார்த்தோம்னா பல கிறிஸ்தவர்கள், ஒருத்தர் ஒரு கதை சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய பில்லியனர் வந்து அவங்க மாமா, அவருக்கு எந்த அந்த இவன் ஆன்சிஸ்டர் எந்த பிள்ளையும் இல்லை. அவர் என்ன பண்ணார், சாகும் போது அந்த பையன் மேல எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த ஆளு மேல. அந்த ஆளை ஒரே தேடுறாங்களாம், 5000 acres லேண்ட் உண்மையா நடந்தது, பெரிய எஸ்டேட்டுக்கு லேண்டுக்கு ஓனர் அவன், கோடீஸ்வரன் அந்த ஊர்லய, ஊரெல்லாம் தேடுறாங்களாம், எல்லாம் தேடுறாங்களாம், எங்கெங்கயோ தேடுறாங்களாம். ஆனா அவன் ஒரு பைத்தியம் பிடிச்சவன், அவன் ஒரு மாதிரி சீப் ஹோட்டல்ல தான் எங்கன்னா இருந்திருப்பான் அப்படின்னு அது கூட கிளைம் பண்ண வராம இருக்கிறானேன்னு பேப்பர் எல்லாம் போட்டிருக்குமே, பெரிய படுமுட்டாலா தான் இருப்பான்னு தேடி 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 பார்த்து பார்த்தா ஒரு ஹோட்டல்ல அங்கெங்கெல்லாம் பார்த்தாங்களாம், பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலையாம், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் அந்த ஹோட்டல்ல இருந்து, அதுக்கப்புறம் பில்லு கட்ட முடியல, கடைசியில ஒரு 25 ரூபாய் அவனால கட்ட முடியலன்னு சொல்லி அன்னைக்கு தங்க வைக்காம வெளியே விட்டாங்களாம். அந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப குளிர், அந்த குளிர்ல அவன் 25 ரூபாய் கட்ட முடியலன்னு சொல்லி வெளியே இருந்து அந்த குளிர்லயோ இதுலயோ கஷ்டப்பட்டு அவன் செத்து போயிட்டான். அவன் அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் ஓனர். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவங்க வாழ்றது இப்படித்தான், எவ்வளவு பெரிய சுதந்திரத்துக்கு நம்ம அதிபதியா இருக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளைம் பண்ணாம பிச்சைக்காரங்க மாதிரி வாழ்ந்து சில பேர் அந்த சீப்பு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம சீப்பா ரோட்ல இருந்து சித்தர்றவங்க தான் நிறைய பேர் கிறிஸ்தவங்க. அவங்க சுதந்திரத்தை பத்தியே அறியாத மக்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இந்த ஒரு சுதந்திரம் கடவுள் நம்மளை ரட்சித்து வந்து ஒரு பரிதாகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மளை அழைக்கல. மிக 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 பெரிய நம்ம ரட்சித்ததே அந்த சுதந்திரத்தை நம்ம பெருசா அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான். சில பேர் ஒரு மத்தேயு படிங்களா, மத்தேயு 11:28
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
பாருங்களேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னார். வந்த பிறகு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார், அது ரட்சிப்பை பத்தி பேசுறார். அதோடு ஆண்டவர் நிறுத்தல, என்ன சொல்றாரு, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்க ஆத்மாக்கு தொடர்ந்து இளைப்பாறுதல் தருகிறேன். அதை வந்து அனுபவிக்கிறவங்களே இல்லை. ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை வாங்கிட்டு அதோடு கதை முடிஞ்சிச்சுன்னு வாழ்ற கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர், எத்தனையோ பேர். நம்ம அப்படி இருக்கலாம், யோர்தான், அது என்னால முடியாது, இது என்னால முடியாது, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, இது எனக்கு அப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, என்னால ரெகுலரா வேதம் படிக்க முடியல, அதை படிக்கலன்னு உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, ரைஸ் அண்ட் கிராஸ் யுவர் ஜோர்டன், நீ எந்திரிச்சு உன்னுடைய யோர்தான் நதியை நீ கடந்து வா. அதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த ஜனங்க அப்படி போறதுக்கு காரணம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்க வந்து இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறாங்க. இந்த ஜனங்க கானான் தேசத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்பதாக போயிருக்கணும் இல்லைங்களா, 40 வருஷத்துக்கு முன்பதாகவே போயிருக்கணும். போவாத காரணம் என்ன, அவங்களுடைய அவிவிசுவாசம். இல்லைங்களா? ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார், ஆண்டவர் பலம் கொடுக்க மாட்டார், ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்னு அவிவிசுவாசத்துல அவங்க ஆண்டவரை சோதிச்சதுனால ஆண்டவர் வனாந்திரத்திலேயே சுத்திக்கிட்டு இருங்க, இந்த வில்டர்னஸ் ஆஃப் சின்னு கூட அதுக்கு பேர், வனாந்திரத்திலேயே சுத்திக்கிட்டு இருங்க, 40 வருஷம் அப்படி விட்டுட்டார். அந்த மாதிரி பல கிறிஸ்தவர்கள் பல வருஷங்கள் அவங்க சுதந்திரத்தை அனுபவிக்காம 40 வருஷம் 50 வருஷம்ன்ற மாதிரி ஒரு வனாந்திரத்துல சுத்துற ஒரு வாழ்க்கையா நமக்கும் இருக்கலாம். அந்த அது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. பாருங்களேன், வனாந்திரத்துல நம்ம சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்காம அதுக்குள்ள நம்ம வராம ஒரு அதிருப்தியா, ஆண்டவர் கொடுத்த சுதந்திரங்களை நம்ம அனுபவிக்காம, கடவுளுடைய சமாதானத்தை நம்ம அடையாம, கடவுளுடைய வாக்கு தத்துவங்களை நம்பி அவர் சமாதானத்தை நம்ம அடையணும். அதை நம்பாம நம்மளும் வனாந்திரத்துல இருக்கலாம். பிரச்சனை என்ன? நம்முடைய அவிவிசுவாசம் இல்லைங்களா. We don't believe the promises of God. நம்ம அவிவிசுவாசம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது பாருங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வனாந்திரத்தை தான் கொண்டு வந்துடுவது. நம்ம ஆரம்பத்துல மன்னித்து ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பை வாங்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனா பல வருஷங்கள் நம்ம வனாந்திரத்துல நம்ம இருக்கலாம். அப்படி நான் ஆண்டவருடைய சித்தமே இல்லை, அதுதான் நம்ம பாக்குறோம். இங்க பாருங்களேன், அந்த மாதிரி பல இதுல கடவுள் வந்து நமக்கு குளோரியஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன் இப்படி பல கிறிஸ்தவர்கள் வனாந்திரத்துல இருக்காங்க, தங்களுடைய சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்காம? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம், அவங்க சுதந்திரம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு இல்லைங்களா. அவங்களுக்கு தெரியாம இருக்கு. மோசேக்கு வந்து அந்த சுதந்திரத்தை, அந்த கானான் தேசத்தை காட்டணும்னு பிஸ்கா மலை மேல கூட்டு போய் ஆண்டவர் காமிச்சார் பாரு, அவருக்கு ஆண்டவரே அப்படின்னு வாயெல்லாம் ஊறி பேஜாரே, அங்க செத்தா நல்லா இருக்குமே, நான் இல்லப்பா அங்கெல்லாம் நீ வர முடியாது, நீ செஞ்ச பாவத்துக்கு இங்கேயே சாகணும்ட்டார். அந்த மாதிரி அந்த பிஸ்கா மலைக்கு போய் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து ஒரு நிழல் தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிழல் தான் இல்லைங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து எல்லாத்தையும் அவங்க மேற்கொள்ளல, ஒரு சின்ன கானான் தேசத்தை தான் மேற்கொண்டாங்களே தவிர, அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் ரொம்ப விசாலமானது, ரொம்ப விசாலமானது. அதோட அளவை நம்ம அளக்கவே முடியாது, அளக்கவே முடியாது. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, ஏன் ஃபுல்லா அவங்க அனுபவிக்க போனாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்க அந்த சுதந்திர கானான் தேசத்துக்கு போய் அவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு தவிர, அவங்க கூட சமாதானத்தை பண்ணிக்கிட்டு அவங்க புள்ள குட்டிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது அவங்க முள்ளாவே மாறிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனாலயே அடியா அடியா வாங்கி அவங்க முன்னேறாம போனதை நம்ம பாக்குறோம். நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதே சுதந்திரத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க போட்டிருக்கு? எபேசியர் 1:3 படிங்களா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
பாருங்களேன், எங்க எங்கங்க எனக்கு ஒரு இதாவது லேண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா, என்ன நம்ம காலையில படிச்ச மாதிரி காணுகிற உலகம் நித்தியம் அல்ல, காணுகிற உலகம் உண்மை அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஏதாவது விட்டு வச்சிருக்கிறாரா? விரிவா சொன்ன மாதிரி லெபனான்ல இருந்து யூஃப்ரட்டஸ் நதி வரைக்கும் எண்ணி முடியாத அளவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் போட்டிருக்கா? சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க, கொடுக்க போறாரு இல்ல. என்ன போட்டிருக்கு? ஆசீர்வதிக்க இருக்கிறார், அது முடிஞ்சாச்சு. ஆனா எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறோம், எத்தனை பேர் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மெய்யாகவே வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம்? நம்மளும் பாவோன்ற வனாந்திரத்துல தானே வாழ்றோம், அவிவிசுவாசத்துல தானே வாழ்றோம். அதை நம்பி இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுன்றத போய் பெற்றுக்கொள்ளறோம் இல்லையா, அதை நம்புறது இல்ல, அதை வாழ்றது இல்ல. பாருங்களா, அதனால தான் அவர் ஜெபம் பண்றாரு 1:17 படிங்களா, நம்ம இப்படி இருக்கிறோமேனு ஜெபம் பண்றாரு 1:17 எபேசியர் தான் 1:17.
தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்றும், தாம் தம்மை நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையின் என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின்
நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் பாருங்களேன், அது நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அதனோட மகிமை என்னதென்றும் நமக்கு தெரியல. என்ன போட்டிருக்கு, தொடர்ந்து படிங்க.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன்.
ஜெபம் பண்றார். அப்பாவும் நீங்க பிச்சைக்காரங்கமா வாழ்றது, அந்த 25 ரூபாய்க்கு செத்து போனானே அந்த மாதிரி வாழ்றதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்க அறியாம இருக்கிறீங்க. அதை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக உங்க மனக்கண்களை திறக்கணும், அந்த 6th sense திறக்கணும். காலி என்ன படிக்கலையா, அந்த 6th sense என்னன்னு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். 5 sense போதும். 6th sense ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன என்பதை நம்ம கண்களை திறக்கணும். பாருங்களேன், மனக்கண்களை திறக்கணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா, யூ ஷுட் பி ஃபில்ட் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் காட்னு 3:16 வருது. இதெல்லாம் எப்படி கிடைக்கும் நமக்கு இந்த சுதந்திரம் எல்லாம்? இந்த சுதந்திரம் ஏன் நம்ம உணர முடியாம இருக்கிறது? ஏன் உணராம இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருனால இல்லைங்களா. நம்ம மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து நமக்குள்ள இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம், உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் கவலைகளை பயன்படுத்தி நம்ம சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியாம நமக்கு செய்யறான். அதனால அதை எப்படிங்க அவனு தாக்குறது, அவன்கிட்ட எப்படிங்க இருக்கிறது தான் 6:16 எபேசியர்ல சொல்றாரு. பாருங்க 6:10 நம்ம உட்காந்துகிட்டே இருந்தா நம்ம சுதந்திரத்தை அடைய முடியுமா? யோசுவா அவர் சுதந்திரத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? அவர் யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி போர் செய்யணும். நம்மளும் நம்ம சுதந்திரத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? 6:10 படிங்களா.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
தரித்துக் கொள்ளுங்க. காலையில் நம்ம படிக்கலையா, யோசுவா கொண்டு இல்ல போர், நம்ம எல்லாருக்கும் இருக்க போர். யோசுவா கொண்டி சொல்லல, ஆண்டவர் எழுந்திருச்சு யோர்தானை கடந்து செல். எத்தனை நாள் விசுவாசம் இல்லாம வாழ போற, உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்காம எத்தனை நாள் வனாந்திரத்துல இப்படி இருக்க போற? ராய்ஸ், மோசே இறந்துட்டார், அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு எத்தனை நாள் இருக்க போற? ரைஸ் அண்ட் கிராஸ் யோர் ஜோர்டன். நம்முடைய யோர்தான் நதியை நம்ம கடக்கணும். என்ன நம்முடைய யோர்தான் நதியை? அது முடியாது இது முடியாதுன்னு சாக்குங்களை சொல்லிக்கிட்டு, போக்குங்களை சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை நாம் அனுபவிக்காம இருக்கிற ஒரு நிலை இல்லைங்களா? அவிசுவாச நிலை, ஸ்டேட் ஆஃப் அன்பிலீஃப். அந்த நிலையிலிருந்து நம்ம எந்திரிக்கணும். அதாங்க ஆண்டவர் நமக்கு சொல்றது. மிக அதிசயமான பொக்கிஷத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எல்லையற்ற ஒரு சுதந்திரம், எல்லையற்ற சுதந்திரம். ஏன்னா அந்த சுதந்திரம் எல்லா பரிசுத்தவான்கள் அனுபவிச்ச மாதிரி நம்மளும் அனுபவிக்க முடியும். நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல நம்ம முன்னேறணும். அதுக்குத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. பாருங்களேன், பல சுதந்திரங்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். பார்த்தோம்னா இவ்வளவு சுதந்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் பாருங்களேன் ரொம்ப குறைவு தான். ஏன் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், அவங்களுக்கு இருக்கிற தேவ அறிவு, தேவ அனுபவம், தேவ பிரசன்னம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிக்குரிய பகுத்தறிவு, அதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கும் இருக்க முடியும் இல்லையா? அது இருக்காது. காரணம் என்ன? நம்முடைய அவிவிசுவாசம் தான், அவிவிசுவாசம் தான். இன்னொரு வசனம் படிப்போம், இதை நிழலா காட்டுற வசனம் எபிரேயர் 4:1. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் கூட போய் படிச்சா நல்லா இருக்கும்.
ஆனபடியினாலே அவருடைய இடைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்காக ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம்.
என்ன என்ன போட்டிருக்கு இன்னொரு அடிப்படைங்க?
அவருடைய இடைப்பாறுதலில் பிரவேசிக்க,
அவருடைய இலைப்பாறுதலில் இன்னொரு அவருடைய சுதந்திரத்தை அதுல பிரவேசிக்க என்ன இருக்கு?
பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு.
வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் யோசுவா பண்டிதான் சொன்னாரா, நமக்கும் சொன்னார் நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்காதபடி இருக்கிறதுக்கு பிரச்சனை என்ன? அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பாததுனா. பிலீஃப் இன் த ப்ராமிஸ். யோசுவா என்னங்க, சில பேர் சொல்லுவாங்க கை ஏன்னா துணியும் ஒரு ஒரு துணி பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அவ்வளவு பெங்களூருக்கு வந்தேன், பெரிய ஆளா இருக்கிறாரு. யோசுவா அந்த நிலைமையில தான் இருந்தார். போய் அந்த தேசத்தையே கொள்றதுக்கு என்ன இருந்துச்சு அந்த மனுஷன் கிட்ட? கடவுளுடைய வாக்கு தத்தம் மட்டும்தான். அதை நம்பித்தான் நம்மளும் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய அழைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க அதை நம்ம அடையாம அவிசுவாசியா இருந்தாதபடிக்கு பயப்படுங்க அப்படின்றார். தொடர்ந்து படிங்களா.
உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள்.
அப்படின்னா என்ன, இப்படியே இருந்து இருந்து யோர்தான கடக்காம ஒரு முடிவெடுக்காம யோர்தான கடக்கிறது தான் என்ன, அது ஒன்னு யோசனை. அதுக்கு பயப்படணும்ன்றார். யோர்தான கடக்கிறது தான் என்ன, ஒரு முடிவெடுக்காம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ்ற வாழ்க்கை தான். பாவத்துல ஒரு கால், பாவத்திலேயே உனக்கு இன்பம் இல்ல, அதுவும் திருப்தி இல்ல, இங்கேயும் ஆண்டவர் பேர்லயும் சொல்லிக்கிட்டு ஒரு முடிவெடுக்காம வாழ்ற ஒரு இது. ஏன்னா யோர்தான கடக்கிறது வந்து ஒரு பெரிய டிசிஷன் வேணும். யோர்தான கடந்துட்டு இஷ்டத்து பண்ணி பிரிட்ஜ் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போலாமா, இன்னுமே போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு டிசசிவ், ஷார்ப் டிசசிவ்னஸ் இன்னமே ஆண்டவருக்குள்ள நான் வளரப்போறேன், இன்னமே இந்த உலகத்துக்கு இடம் இல்லை, இன்னமே அவிசுவாசத்துக்கு இடம் இல்லைன்னு விசுவாசத்தில் நம்ம காலையில பார்த்த மாதிரி விசுவாசம் எப்படி எதிர்க்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இன்னமே ஒரு ஷார்ப் டிசிஷன் இல்லைங்களா, ஷார்ப்பா ஆண்டவருக்குள்ள நான் வளரணும். நீங்க பயப்படுங்கன்ற ரெண்டாவது வசனத்தை தொடர்ந்து படிங்க.
அவர்களுக்கு
அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்புறம்
கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
அவங்க கேட்டவங்க எப்படி கேட்டாங்க, விசுவாசம் இல்லாம கேட்டதுனால அவங்க சுதந்திரத்தை அடையாம போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்,
விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார்.
பாருங்களா, அவங்க விசுவாசிக்காததுனால அவங்களுக்கு ஒரு கட்டையை போட்டார், ப்ராமிஸ் போட்டு அவங்க வரக்கூடாதுன்னு பண்ணி விட்டார். அப்புறம் தொடர்ந்து படியும்.
மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார்.
தொடர்ந்து படிக்கிறார்.
ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கும் பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளைக்கு குறித்திருக்கிறார்.
சரி, பதினொன்று படிங்க.
ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க
ஜாக்கிரதையா இருக்க கடவுள். இந்த சுதந்திரத்தில் பிரவேசிக்க நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு குறுகியான நிலையில என்னால முடியாது அது இல்ல இது இல்லன்னு இருக்கிற நிலையிலேயே நம்ம இருந்தோம்னா அப்படியே இருந்து நம்ம அழிஞ்சிடணும். அதனால நம்ம இந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு, நீ எந்திரிச்சு யோர்தானை கடன். உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் என்ன, என்ன உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ள வளர முடியாம உங்களை செய்யுது இல்லைங்களா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய சுதந்திரம். நம்ம இந்த ஊர்ல ஒரு லேண்ட வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், லேண்ட் எல்லாம் ஒன்னும் இல்ல. ஒரு உதாரணம் நெடல், அது லெபனான்ல இருந்து உனக்கு யூஃப்ரட்டிஸ் வரைக்கும் கொடுக்கிற ஆவிக்குரிய சகல பொக்கிஷங்களும் நமக்காக ஆண்டவர் ஆசீர்வச்சு கொடுத்தபோது இந்த உள்ளதான் என்னத்தான் நமக்கு கொடுத்துட முடியும். ஒரு முடிவு எடுத்து நம்ம யோர்தான் நதியை கடந்து நம்ம சுதந்திரத்தை நம்ம அடையவானா, அதை அப்படி அடையலன்னா ஆண்டவர் பயங்கரமா தண்டிப்பேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஏன், உனக்கு பாவத்திலையோ அவிவிசுவாசத்துல நீ இருப்பதுனால் ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் நம்பி நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்ம கடந்து வரணுங்க, கடந்து வரணும். வெறும் பாவம் மன்னிப்பா மாத்திரம் எனக்கு ஏற்பட்டுச்சுங்க அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா. கிறிஸ்தவத்துல தேவனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வுல மனசாட்சி பரிசுத்தாவை நமக்குள்ள சாட்சி கொடுத்து வாழுகிற அனுபவிக்கிறோமா, ஆண்டவருடைய கிறிஸ்துவோட உடன் சுதந்திரவாளியை நமக்கு போட்டிருக்கு. இந்த பொக்கிஷங்கள்லாம் நம்ம ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்ம அனுபவிக்க முடியுங்க. உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம், நம்ம படிக்கிறோம். ஆனா அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா அந்த உலகத்துல நமக்கு இருக்கும்போது அந்த பாதுகாப்புனால வரக்கூடிய சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? என்ன நடந்தாலும் அசைக்கப்பட முடியாத சமாதானம் என்கிட்ட இருக்குதா இல்லையே? ஏன் இந்த சுதந்திரத்தெல்லாம் நம்ம அனுபவிக்காம வாழ்றோம்? ஏன் இப்படி பரிதாகமா அந்த 25 ரூபாய் ரோட்ல விழுந்து செத்து போன மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும்? இப்படி வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. பெரிய சுதந்திரத்தை நமக்காக வச்சிருக்கிறார். நம்ம கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். முதலாவது அவர் சுதந்திரத்தை ஆவியானவர் தான் உணர்த்த முடியும் இல்லைங்களா? அதை உணர்த்தும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அதுதாங்க நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஆண்டவரே, பவுல் ஜெபம் பண்ணார் அந்த எபேசியர் சபைக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னது என்பதை எங்களுக்கு கண்ணு திறந்து உணர்த்தும். முதலாவது, ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம செய்யணும். நம்ம யோர்தான், நமக்கு இருக்கக்கூடிய யோர்தான் நதியை நம்ம கடந்து வரணும். கடந்து வந்து அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, அது ஃபேத் நமக்கு இருக்கணும். விசுவாசத்துல எல்லாம் எனக்கு பரிசுத்தம் இல்லையா, நான் பரிசுத்த ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதுக்காக சித்தம் இருக்கிறார், அதை நான் கிளைம் பண்ணணும். புரியுதுங்களா? நான் பரிசுத்தமா வளரணும். எல்லாத்தையும் நான் விசுவாசத்தை, உன் காலெல்லாம் எங்க போய் வைக்கிறியோ அந்த லேண்ட் உனக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு லேண்டை வாங்கிடலாம், எவ்வளவு ஈஸி அப்படி லேண்டை வாங்குறது. நம்ம எவ்வளவு காசு கட்டணும், ரிஜிஸ்டர் எங்கெல்லாம் கால் வைக்கிறியோ உனக்கு அது, அந்த லேண்டு உனக்குன்றார். எவ்வளவு ஓடும் இஷ்டத்துக்கு. ஆவிக்குரிய விதத்துல அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர். உலகத்திலேயே நம்ம இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விதத்துல எங்க போய் காலை உறுதியா வச்சு இது எனது நான் கிளைம் பண்றேனோ அது நம்ம கொடுக்கறான்றார். அதனால நான் காரை மேல போய் ஏறி உட்காந்துட்டு அது இதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஆவிக்குரிய காரியங்கள் இல்லைங்களா? பரிசுத்தம் எனக்கு குறைவா இருக்குதா? ஆண்டவருக்கு நான் பயன்படாம இருக்கிறேன்னா ஆண்டவருக்கு நான் பயன்படணும். சமாதானம் எனக்கு இல்லாம இருக்கா? என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கறேன்னு கிறிஸ்துவே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறியே. பரிசுத்தாவி தேற்றத வாழ்ந்த எனக்கு கொடுக்கறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறியே. எல்லா சத்தியத்தில் நடத்துவார்னு வாக்குத்தம், அதெல்லாம் கிளைம் பண்ணி வாங்கி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மனாந்திர வாழ்க்கையில் அவருடைய இலைப்பாறுதல்ல வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அந்த வளர்ச்சியை நம்ம கொடுக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணணும்.